அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலகிலாம் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையிலாம் இன்று புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் போயிட்டு வாங்க சார் என்ற புத்தகத்துடைய மதிப்புரைய நமக்கு ரொம்பவே அருமையான முறையில எடுத்து கூறுறதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூல் விமர்சனம் எழுத்தாளர் ச. மாடசாமி அவர்கள் எழுதிய போயிட்டு வாங்க சார், குட் பை மிஸ்டர் சிப்ஸ் என்ற ஆங்கில நாவலின் மொழிபெயர்ப்பு நூல். 1933 ஜேம்ஸ் ஹில்டன் என்ற ஆங்கில ஆசிரியரால் எழுதப்பட்ட ஒரு நூல் குட் பை மிஸ்டர் சிப்ஸ் என்ற நூல். இது 1933 பிரிட்டிஷ் வீக்லி என்ற ஆங்கில பத்திரிகையில் வெளியானது. இது திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலின் கதாநாயகன் இங்கிலாந்தின் பள்ளி ஆசிரியர் ஒருவர். சிப்ஸ் என்ற சிப்பிங் அவரது வாழ்க்கை வரலாறை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நூல் இது. இதன் முதல் பதிப்பு June 2013 வெளிவந்தது. பாரதி புத்தகாலயம் புக் ஃபார் சில்ட்ரன் சென்னை பதிப்பகத்தாரால் தமிழில் வெளியிடப்பட்டது. உரை ச. மாடசாமி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அல்ல, இது ஒரு வாசிப்பு அனுபவம் என்று மிகைப்படுத்தி மிக சிறப்பாக கூறுகிறார். எழுத்தாளர் ச. மாடசாமி அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். வகுப்பறை, தொழிற்சங்கம், அறிவொளி இயக்கம், மனித உரிமை கல்வி என பல தளங்களில் பணிபுரிந்து சமூக பணியாற்றியவர். இவர் 1947 கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் உள்ள வடுகப்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர். இவரது மனைவி லைலா தேவி என்பவராவார். இவருக்கு 3 பிள்ளைகள், கார்த்திபன், ரிஷிவேந்தன், சங்கீதா. இவர் 1970 மதுரை பல்கலைக்கழக மாணவர் கருத்தரங்கில் கபிலர் பாடல்களில் மாந்தர் மனப்பண்பாடு என்ற கட்டுரையின் மூலமாக பேராசிரியர் ஆச. ஞான சம்பந்தன் அவர்களது அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற்று அதனை தனது முதல் அங்கீகாரமாக கொண்டு அவரது எழுத்து பணியையும் சமூக பணியையும் தொடங்கினார். இவர் மாணவர்களுடன் இணைந்த வாழ்க்கை நூல்கள் பலவற்றை எழுதியுள்ளார். அதிலும் எனக்குரிய இடம் எங்கே, ஆளுக்கொரு கிணறு, சொலவடைகளும் சொன்னவர்களும், பாம்பாட்டி சித்தர், தமிழர் திருமணம் அன்று முதல் இன்று வரை, தெருவிளக்கும் மரத்தடியும், பூமரப்பெண், என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா, பொது உடைமை இயக்கம், பார்வையும் பயணமும் என பல்வேறு நூல்களை அவர் எழுதியுள்ளார். மேலும் மற்றவர்களோடு இணைந்து 4 நூல்களை வெளியிட்டுள்ளார். 12 சிறார் மற்றும் கல்வி நூல்களை வெளியிட்டுள்ளார். அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்து தனது சிறப்பான பங்கினை கொடுத்துள்ளார். மேலும் தொழிற்சங்கத்திற்காக போராடியவர். இவ்வாறு பல்வேறு சமூக நல பிரச்சனைகளையும் கையாண்டு சிறுவர்களுக்காக, குழந்தைகளுக்கும், பள்ளி ஆசிரியர்களுக்கும் இடையே உள்ள தொலைவினை குறைப்பதற்கான வழியாக பல்வேறு நூல்களை வெளியிட்டுள்ளவர். அப்படிப்பட்ட எழுத்தாளர் ச. மாடசாமி அவர்களது மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்தான் இந்த போயிட்டு வாங்க சார் என்ற மொழிபெயர்ப்பு நூல். இந்த நூலில் என்ற சிப்பிங் அப்படிங்கிற ஆசிரியரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்கிற நூலாக இந்த நூல் இருக்குது. அதாவது இந்த ஆசிரியர் வந்து மற்ற ஆசிரியர்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவர். அதாவது மாணவர்கள் மனத்தை கவர்ற ஒரு ஆசிரியர். ஒரு மாணவர்களோட நலன்தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். திறமைகளை காட்டிலும் மாணவர்களை அவங்களோட மனசோட பேசுகிற ஒரு வித்தியாசமான ஒரு ஆசிரியர். இந்த நாவலில் முதல்ல சிப்ஸோட வயதான காலத்தை தான் முதல்ல சொல்கிறாங்க. வயதான ஒரு ரிட்டையர்டான ஒரு ஆசிரியர் அவர். அவருக்கு வந்து இப்போ என்ன தான் அவருக்கு துணை அப்படின்னா, மாணவர்களோட ஞாபகங்கள் தான் துணை. அவருடைய வகுப்பறை நிகழ்வுகளும், இதுவரை வாழ்ந்த மாணவர்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கையும் தான் அவருக்கு இப்போ துணையாக இருக்குது. அவர் வேலை செய்த ப்ரூக்ஃபீல்டு அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புலேயே இல்லை ஒரு சின்ன வாடகை வீட்டில் தங்கிக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை மறக்க முடியாமல் அந்த நினைவுகளை சுமந்தபடி ரிட்டையர்ட் ஆகியும் அங்கே உள்ள எதிர்த்தாப்பில் வந்து போகிற மாணவர்களை அப்பப்போ தன்னோட வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு கையால் தேநீர் போட்டு கொடுத்து கேக்கு கொடுத்து இப்படி அந்த மாணவர்களை மகிழ்வித்து அவங்கள்ட்ட பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவர் வாழ்க்கை முழுவதுமே இது போன்றே அவர் கழிக்கிறார். தன்னோட 22வது வயசில் அந்த ப்ரூக்ஃபீல்டு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக வந்தவர் சிப்ஸு. அப்போ அவர் வர்றப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மெல்பெரின்னு ஒரு ஸ்கூலுக்கு போனார். மெல்பெரிங்கிற இடத்துல இருந்த ஒரு ஸ்கூலுக்கு போனார். அந்த ஸ்கூலில் வந்து அங்கே உள்ள மாணவர்களோட கேலி கிண்டல் தாங்க முடியாமல் பயந்துக்கிட்டு இந்த ப்ரூக்ஃபீல்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். இந்த ப்ரூக்ஃபீல்டு பள்ளிக்கூடம் வந்து ஒரு பழைய பள்ளிக்கூடம், எலிசபெத் ராணி காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு ஆங்கில பள்ளிக்கூடம், ஆண்கள் மாணவர்கள் மட்டும் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் வந்து நெப்போலியனோட நடந்த போரில் நிறைய சிதைவுற்று அதுக்கப்புறம் மீண்டெழுந்த ஒரு பள்ளி. மற்ற பள்ளிகளை காட்டிலும் இரண்டாம் தர பள்ளியாக பெற்றோர்கள் கருதினாலும் அது ஒரு ப்ரூக்ஃபீல்டு பள்ளி தான் வந்து சிப்ஸ் நம்ம ஆசிரியருக்கு மிக சிறந்த பள்ளியாக இருந்துச்சு. அப்போ முதல் நாள் இன்டர்வியூக்கு போன அவரோட நினைவுகள், அதாவது ஒரு வயதான தலைமை ஆசிரியர் இருந்தார். அந்த தலைமை ஆசிரியர் வந்து சிப்ஸுக்கிட்ட, ரொம்ப இளைஞராக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் நல்லா அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டாடுவீங்க, உங்களால் தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இணைஞ்சு வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்கப்படுத்தினார். அந்த சிப்ஸோட முதல் நாள் வகுப்பு வந்து இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு வகுப்பாக இருக்குது. அதாவது ஒரு ஹாலில் ஒரு 500 மாணவர்கள் இருந்தாங்க. அந்த 500 மாணவர்கள்கிட்ட வந்து ரொம்ப கேலி கிண்டல் குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. புது ஆசிரியரை எப்படியாவது கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் மெனக்கட்டு அவரை ரொம்ப பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு மாணவன் என்ன பண்ணால், ஒரு பெஞ்ச் மேலே உள்ள ஒரு பலகையை தூக்கி வேகமாக கீழே விழுக்க வச்சான். அப்போ அந்த டமால்னு அந்த பெரிய சத்தத்தை கேட்டு அப்படியே அந்த வகுப்பறையே ஒரே சிரிப்பு அலையில் மூழ்கிருச்சு. ஒரே கூச்சலும் சத்தமாக இவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை வந்துருச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை விட்டோன்னா இந்த பிள்ளைங்களை, இந்த பசங்களை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்போ என்ன பண்ணார், அந்த பலகையை தூக்கி போட்ட அந்த பையனை மட்டும் கூப்பிட்டு, நீ இன்னைக்கு 100 வரி எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தண்டனையை கொடுக்குறார். அப்போ அந்த தண்டனையை வந்து யாருமே எதிர்பார்க்கலை. நம்மளை அதட்டுவார், திட்டுவார், நம்ம இன்னமும் கிண்டல் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த மாணவர்கள் வந்து இப்போ அப்படியே அடங்கி போய் எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. நம்ம பேசினோன்னா நமக்கு தான் அந்த தண்டனைன்னு சொல்லி எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. அந்த மாணவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவன் பேர், என்னோட பேர் கோழி அப்படின்னு சொல்கிறான். இதான் விஷயம் அப்படின்னா, அந்த கோழி வந்து பிற்காலத்தில் பெரிய அளவில் ஒரு லண்டன் மாநகரத்திலே ஒரு பெரிய முக்கியஸ்தராக உயர்ந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன், அவனும் வந்து சிப்ஸுக்கிட்டே ஆங்கிலம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தான். அவன் பேர் 2 கோழி. அவன்கிட்டையும் வந்து சிப்ஸ் ரொம்ப கிண்டலாக, உன்னோட அப்போ வந்து முத முதலாக என்கிட்ட தண்டனை வாங்கினவனே உங்கள் அப்பன் தான், நீனு தகுதியானவன் தான் அதுக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். உடனே வகுப்பறையில் ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் அவனோட பையனும் 3வது கோழியும் அவர்கிட்டயே வர்றான். அப்போ வந்து ஒவ்வொரு முன்னாடி உள்ள உங்கள் தாத்தா அப்படி இருந்தா, உங்கள் அப்பா அப்படி இருந்தா, நீனு அப்படியான்னு சொல்லி வகுப்பறையில் ஒரே சிரிப்பு. அப்போ இந்த மாதிரி வந்து அவர் வந்து வகுப்பறையில் மாணவர்கள்ட்ட ஜோக் அடித்து சிரிச்சுட்டு அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் அந்த மாணவர்களுக்கு இவருக்கு உள்ள ஒரு உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமானதாக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையே அவர்கிட்ட போயிட்டே இருந்துச்சு. அதே சமயத்தில் அவர் வந்து பணி ஓய்வு பெற்ற அந்த அவர் இருக்கும் பொழுது நிறைய மாணவர்கள், அதாவது ஒவ்வொரு வாரமும் அந்த வகுப்பு பிரார்த்தனை நடைபெறும் பொழுது அந்த கடைசியில் வந்து இறந்து போன மாணவர்களோட லிஸ்ட்டை அவங்க வாசிப்பாங்க. சொல்லுவார், இவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பெயர்கள் தான் தெரியும், அந்த மாணவர்களோட முகங்கள் எனக்கு தெரியும், அவங்களோட மனசு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே மனசுக்குள்ளே சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். முதல்ல ஒரு இளைஞனுக்கே உரிய கனவுகளோட தான் அந்த புரூக்ஃபீல்டு பள்ளியில் அவர் வேலை பார்த்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியராக உருவாக்கணும், ஒரு முதல் தர தலைமை ஆசிரியராக உருவாக்கணும்னு தான் அவர் நினச்சார். இல்லைன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு துறை தலைவராவது ஆக்கணும் அப்படின்னு நினச்சார். அவரோட கனவுகள் எதுவுமே அவருக்கு பலிக்கலை. அதாவது அவர் வந்து ஒரு 40 வயது வந்ததுக்கப்புறம் தான் அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு செட்டிலான நிலைமைக்கு வந்தார். அப்போது அந்த நிலைமையில் அவர் வந்து 65 வயசில் பணி ஓய்வு பெறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு வாங்க சார்னு குட் பைன்னு எல்லாரும் வழி அனுப்பி வச்சிடுறாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றாப்புல ஒரு வீடை வாடகைக்கு வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவரோட நினைவுகளை டெய்லியும் நினச்சிக்கிட்டே வாழ்கிறது, அந்த மாணவர்களை பார்க்கறதுக்கான வாழ்க்கையாக தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து பொதுவாக வந்து சிப்ஸை வந்து நம்ம கல்யாணம் ஆகாதவர்னு நினச்சிட்ருக்கலாம். ஆனால் சிப்ஸ் வந்து கல்யாணம் ஆகாதவர் இல்லை. அவருக்கும் அவரோட 48 வயதில் அவருக்கும் காதல் வந்தது. அவருடைய மனைவி இவரை விட 20 வயது கம்மியான ஒரு இளம்பெண். ஒரு மலை உச்சியில் ஒரு தடவை மலை ஏறுறப்ப பார்த்தா மலை உச்சியில் ஒரு இளம்பெண் இருந்துட்டு கையை அசைச்சிக்கிட்டு நின்னான். அப்போ அதை பார்த்துட்டு இவர் அந்த பெண் கீழே விழுந்து தற்கொலை செய்துக்க போகிறான் போல், இல்லைன்னா ஏதோ ஒரு அந்த பெண்ணுக்கு பிரச்சனை போல நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடைசியில் இவரே விழுந்து காலை உடைச்சிக்குவார். அப்போ அந்த பெண் தான் கேத்தரின் அப்படிங்கிற அந்த பெண் தான் இவரை காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து இவரை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா இவர் வந்து வயதானவராக இருந்தாலும் பழமைவாதியாக இல்லை, அதே சமயத்தில் புது புது கருத்துக்களை இப்போ உள்ள இளைஞர்கள் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இப்படி அவர்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை அவங்க கேத்தரின் புரிஞ்சுக்கிட்டு கேத்தரின் வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கும் கேத்தரின் ரொம்ப பிடிச்சி போய் இரண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ கேத்தரின் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு புதுவித மனிதராக மாறுறார். ஒரு புரட்சிகரமான பெண்ணாக கேத்தரின் இருக்காங்க. கேத்தரின் வந்ததுக்கப்புறம் சிப்ஸ் வந்து அவரோட கொள்கைகளே மாற்றிக்கிறார். அதாவது மாணவர்கள் தன்னை மதிக்கணும், மாணவர்கள் நேசிக்கணும், மாணவர்கள் தன்ட்ட பணியணும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி மாணவர்கள்ட்ட ஆசிரியர்கள் ரொம்ப இணக்கமாக நடந்துக்கணும், ரொம்ப பாசமாக நடந்துக்கணும், அவர்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மாணவர்கள் இவரை நேசிக்கிற அளவுக்கு இவர் வந்து பெரிய மாற்றம் உள்ளவராக அவர் மாறிட்டார். மாணவர்களோட மனங்களை வெல்லக்கூடியவராக அவர் மாறினது தான் அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து இந்த மாதிரி சோசலிச புரட்சிகர சிந்தனைகள் எல்லாம் கேத்தரின்கிட்ட நிறைய இருந்தது. கேத்தரின் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிப்ஸ்ட்டு கொண்டு போனாங்க. அதன் பிறகு அந்த அழகான வாழ்க்கையில் 1898 அவரோட மனைவி பிரசவத்தில் இரண்டு பேருமே கேத்தரின் குழந்தை ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. அவரோட மறக்க முடியாத ஒரு பெரிய சோகமாக அவரோட வாழ்க்கையில் இது அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட வாழ்க்கையே ரொம்ப சலனமற்று போயிடுச்சு. அவர் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப பயங்கரமாக ஒரு வருத்தப்பட்ட ஒரு ஆளாக மாறிடுறாரு. ஆனால் அந்த சூழல்லையும் அவருக்கு ஒரே துணை வந்து இந்த மாணவர்களை தான் அவர் வந்து பெரிய துணையாக எப்போவுமே நினைக்கிறார். அவருடைய வகுப்பறையும் அவருடைய மாணவர்களும் அவருடைய கற்பித்தல் அனுபவங்களும் தான் அவரை வந்து வழி நடத்தி அவருக்கு எப்போவுமே அவர் வாழ்க்கை முழுவதும் துணையாகவே கொண்டு போகுது. சிப்ஸோட 52வது வயதில் அவருக்கு தலைமை ஆசிரியர் வந்து ரால்சன் அப்படிங்கிற ஒரு வேறொரு தலைமை ஆசிரியர் வர்றார். அந்த தலைமை ஆசிரியர் வந்து குழந்தைங்களை அதிகமாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், பணம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர். அவர் வந்து அவருக்கு எல்லோரும் வந்து மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களை அதிகப்படியாக மதிப்பெண்கள் வாங்க வைக்கணும், அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் அவங்களை வந்து மதிப்பெண் அளவில் மட்டும் மாணவர்களை மதிப்பிடுற ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தார். அதனால் அவர் மற்ற எல்லாரையுமே எல்லா ஆசிரியர்களையும் விரட்டி வேலை வாங்குறது, அவங்களுக்கு வந்து இப்படி அதிகப்படியான ஒரு எல்லாருக்கும் ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ரால்சன் வந்து இவர் சிப்ஸையும் வந்து உங்களுக்கு தான் வயசாகிடுச்சே, நீங்கள் வந்து இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட நடவடிக்கைகளும் இல்லை, உங்களோட பாட கற்பித்தலும் இல்லை, செயல்பாடுகளும் இல்லை, போட்டிருக்க போட்டு கூட நீங்கள் அடிக்கடி மாத்துறது இல்லை, அது கிழிஞ்சதாக இருக்குது, இப்படி உங்களோட எல்லாமே இப்படி இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்டேட்டாக இல்லைன்னு சொல்லி அவரை வந்து நீங்கள் ரிட்டையர் ஆயிடலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார், நேரடியாகவே பேசுகிறார். அப்போது சிப்ஸுக்கு வந்து இது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தாலும் நான் வந்து இதாக சொல்கிறார், நான் வந்து கண்டிப்பாக நான் ரிட்டையர்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்த்து பேசுகிறாரு. அப்போ இந்த செய்தி வந்து அங்கே உள்ள வகுப்பு மாணவர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருது. அப்போ மாணவர்கள் வந்து எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க, இந்த ஆசிரியரை நாங்கள் ரிட்டையர்ட் ஆக விட மாட்டோம். அதுக்கப்புறம் ரால்சனுக்கு எதிராக வந்து எல்லாரும் தலைமை ஆசிரியர் வந்து எப்படி சொல்லலாம்னு ரால்சனுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அப்போது வந்து மற்ற ஆசிரியர்களுமே சேர்ந்து சிப்ஸுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ரால்சனை வந்து எதிர்வாக இப்படி ஓட்ட தலைமை ஆசிரியர்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ அந்த சூழல் கொஞ்ச நாள் நிலவிட்டு கடைசியில் ரால்சன் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை விட்டே வேறு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறார். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து பள்ளிக்கூடத்தில் சிப்ஸ் நடந்துக்கிட்ட அந்த மாணவர்கள் மீது அவர் கொண்ட அக்கறையும் பாசமும் உண்மையாக இருந்ததுனால அவர்கள் எல்லாம் சிப்ஸுக்கே வந்து ஒரு பாசமான மனிதர்களாக மாறி அந்த இடத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பள்ளிக்கூடமாக மாற்றியிருந்தாங்க. ரிசல்ட்டை மட்டுமே குறிவச்ச அந்த ரால்சன் தலைமை ஆசிரியர் போன பிறகு அதுக்கப்புறம் சாட்டரிஸ் அப்படின்னு ஒரு தலைமை ஆசிரியர் வந்தார். அவர் வந்து இவர் மாதிரி கிடையாது, ரொம்ப கீழிறங்கி ரொம்ப அதிகப்படியான அன்பு உள்ள ஒரு தலைமை ஆசிரியராக மாறி வந்தார். அப்போ சிப்ஸு கூட அவரை வந்து கிண்டலாக இவ்வளவு மாணவர்கள்ட்ட கீழிறங்கி போக வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சிப்ஸ் கூட வந்து அவர் நகைச்சுவையாக ஒரு தடவை சொல்கிறாரு. அந்த சாட்டரிஸ் வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கார். சிப்ஸுக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ மாணவர்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்குமான இன்னும் வந்து அதிகப்படியான ஒரு நல்ல உறவு ஏற்படுது. சிப்ஸ் வந்து யார்கிட்டையும் பயந்து பேசுகிற ஆள் கிடையாது, எப்பவுமே ஆசிரியங்கிற கம்பீரம் அவர்கிட்ட எப்போவுமே குறையாது. ஒரு தடவை பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த லாய்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். அப்போது சிறப்பு விருந்தினராக வர்றார். அந்த அப்படி வர்றப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா உங்களை திருத்திக்கிட்டீங்க, இப்போ நல்லவராயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியாகவே இதை பற்றி சொல்கிறார். அதுக்கும் அவர் வந்து லாய்ட் ஜார்ஜ் வந்து ரொம்ப நகைச்சு சிரிக்கிறார். அப்போது வந்து மற்றவங்களாம் பார்க்குறாங்க, ஆஹா இதான்டா சிப்ஸு, இதான் நேருக்கு நேராக வந்து உண்மையை சொல்கிறவர் தான் சிப்ஸு, அவர்கிட்ட எப்போவுமே இந்த ஆசிரியர்கிற அந்த கம்பீரம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை வந்து மனசுக்குள்ளே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. ரிட்டையர்ட் ஆயிட்டு தன்னோட 68வது வயதில் திரும்பவும் ஒரு நாள் வந்து அந்த சாட்டரிஸ் தலைமை ஆசிரியர் வந்து சிப்ஸை தேடி வர்றார். சிப்ஸை தேடி வந்து என்ன ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாருன்னா, பழையபடி பள்ளிக்கூடம் இல்லை, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு உறவு வந்து பழையபடி இல்லை, ரொம்ப பள்ளிக்கூடமே வேறு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும், என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மீண்டும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரணும், ஒரு தலைமை ஆசிரியரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்க்காட்டியும் நீங்கள் மாணவர்களை வந்து எப்பவும் பார்த்துக்கிட்டு உங்கள் கண்காணிப்பில் இருக்கணும், ஒரு தலைமை ஆசிரியர் போல் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிப்ஸிட்ட சொல்கிறார். சிப்ஸும் வந்து யோசித்து பார்த்துட்டு சரி வர்றேன்ட்டு போயிடுறாரு. அங்கேயும் போய் எப்பவும் போல் பழையபடி தன்னோட லத்தீன் மொழி, ரோம் வரலாறு அப்படின்னு பழைய பாடங்களை அவருக்கே உரிய பாணியில் எடுக்கிறாரு. நிறைய ஜோக்குகள், பழைய ஜோக்குகள் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் மாணவர்கள் புதியவர்கள் தானே, ஆசிரியர்கள் வந்து பழைய ஜோக்குகளை மாணவர்களுக்கு வருடம் வந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா மாணவர்கள் புதியவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது நகைச்சுவை உணர்வாக தான் இருக்கும், ஆசிரியர்கள் நிலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து தன்னோட 68வது வயதில் கூட மாணவர்கள் எல்லாரும் பேரையும் அவர் வந்து ஞாபகமாக வச்சுக்கிறார். அவரோட அட்டெண்டன்ஸில் உள்ள பேர் முதற்கொண்டு எல்லாமே அவருக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு மாணவர்களோட அவரோட பிணைப்பு இருக்குது. இப்போது மாணவர்கள் வந்து ஒரு சோகமாக இருக்கிற மாணவனை கூட கூப்பிட்டு உட்காந்து அவனை பற்றி பேசுறது, அவனை பேச விட்டு பார்க்கறது, அவனோட மனநிலை என்னன்னு பார்க்கறது. இப்படி அவர் வந்து ஒரு ஆசிரியரை தாண்டி ஒரு அப்பாவா அண்ணனா இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆசிரியரை சிப்ஸ் இருந்ததான் அவரோட 68வது வயதுல கூட திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு அழைக்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சாட்டரிஸ் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு ஒரு ஆக்டிங் தலைமை ஆசிரியரை சிப்ஸ் இருக்கார். அப்போ வந்து சிப்ஸ் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆக்டிங் தலைமை ஆசிரியர்லாம் வேணாம், நான் பள்ளிக்கூடத்தில் எப்பவும் போல் என்னோடய பணியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணியிலே இருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ பெரிய பொறுப்பில் சிப்ஸ் இருந்தாலும் அவர் வந்து தான் ஒரு சிப்பாய் தான், தன்ட்ட எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், நான் ஒன்றும் இளைஞன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்காரன்தாங்கிற மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் அவரால் முடிந்த எல்லா வேலைகளையும் அவர் செய்தார். இந்த நூலில் சிப்ஸுங்கிறது ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான், உண்மை நிகழ்வு இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக சிப்ஸ் மூலமாக எழுத்தாளர் அவர்கள் இதில் நம்ம சொல்லியிருப்பாங்க. அதாவது வகுப்பறையை எப்படி வெல்வது, வகுப்பறையை வந்து திறமையால் ஜெயித்தவங்களாம் இருக்காங்க, அதே சமயத்தில் பாடத்தை மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்து சிறப்பாக நிறைய மதிப்பெண் வாங்க வைக்கிற ஆசிரியர்களும் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி சிப்ஸ் வந்து இதையெல்லாம் செய்தாலும் இன்னும் கொஞ்சம் முக்கியமானவர் என்ன அப்படின்னா, அவர் வந்து மரணத்திற்கு முன்பு வரைக்கும் கூட ஒரு ஆசிரியராகவே வாழ்ந்தவர். ஆசிரியராகவே வாழ்கிறதுனா அவர் வந்து எப்போதும் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாசிப்பு மட்டும் அல்ல, மாணவர்களோட எப்போவுமே பாசத்தோட அவங்களோட ஒரு உறவாக இருக்கிற ஒருத்தர் தான் வந்து சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சிப்ஸ் அவர்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பணி ஓய்வுக்கு பிறகு ஆசிரியர்கள் வந்து தன்னோட வாழ்க்கை குறைஞ்சி விட்டதாகவும் ஒரு குறுகிய வாழ்க்கை வட்டாரத்தில் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஏற்படும் அப்படி கிடையாது. அதாவது சிப்ஸ் மாதிரி ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் எப்படியெல்லாம் மாணவர்களை அரவணைச்சார், எப்போவுமே மாணவர்களை வந்து நினச்சி அவரோட வாழ்க்கையும் வந்து அவர் சந்தோஷமாக்கிக்கிட்டார், மாணவர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஆசிரியராக இருந்தார்னு நம்ம ஆசிரியர்கள் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக அவர் சிப்ஸ் திகழ்கிறாரு. எழுத்தாளர் மாடசாமி அவர்கள் அவருடைய எழுத்துக்கள் அனைத்திலும் குழந்தைகளுக்கான முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியிருப்பார். அவருடைய சிவப்பு பால் பாயிண்ட் பேனா என்ற புத்தகத்தில் சிவப்பு பேனா திருத்துவதற்காக மட்டுமல்ல, அதில் நன்று குட் என்ற வார்த்தைகளும் போடுவதற்கும் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா உதவுகிறது என்று மாணவர்களின் மனநிலையை ஒரு டிக் ஒரு ரைட்டு மட்டுமில்லாமல் நன்று குட் அழகாக இருக்கிறது சிறப்பு ஆகிய வார்த்தைகளை அந்த சிவப்பு பால் பாயிண்ட் பேனாவில் பயன்படுத்தி பாருங்கள். மாணவர்களின் மனம் எவ்வாறு இருக்கும், உங்களை மாணவர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள் என்பதாக அவரது எழுத்துக்கள் அனைத்திலும் ஒரு வகுப்பறையை தாண்டி மாணவர்களின் மனநிலையை உண்மையாக புரிந்து கொண்ட எழுத்தாக மாடசாமி அவர்களது எழுத்துக்கள் எப்பொழுதும் இருக்கும். இதிலும் இறுதியாக ஒன்றை கூறுகிறார், நீங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியரா அப்படின்னா நீங்கள் உங்களோட பழைய மாணவர்களை எல்லாம் ஒரு நாள் கூப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் டீ சாப்பிட கூப்பிடுங்க, முடிஞ்சா உங்கள் கையாலேயே அவங்களுக்கு டீ போட்டு கொடுங்க, அப்போ வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் வந்து உங்களை நிச்சயம் பார்க்க வருவார். ஏன்னா சிப்ஸுக்கு இப்படிப்பட்ட ஆசிரியர்களை தான் பிடிக்கும், இப்படிப்பட்ட மாணவர்களை புரிந்து கொண்ட மாணவர்களிடம் நண்பனாக பழகக்கூடிய ஆசிரியரை தான் சிப்ஸ் விரும்புகிறார் என்று நமது ஆசிரிய சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தரும் ஒரு நாவலாக இந்த நாவல் உள்ளது. ஆசிரியராக இருக்கும் நான் இந்த நாவலை படித்து உங்களுக்கு கூறியதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த நாவலை நம் சமுதாயத்திற்கு தந்த மாடசாமி எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை போயிட்டு வாங்க சார் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு ரொம்பவே அருமையான முறையில் எடுத்து கூறிய திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க தவறாமல் இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.